நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ஜோசின்.
வணக்கம்.
உங்களுக்கு தமிழ் பேரும் இருக்கிறது, தமிழ் பேர் ஈஸ்வரி இல்லையா?
ஆமா, தமிழ் பேர் ஈஸ்வரி தான்.
வணக்கம் ஈஸ்வரி என்று தமிழிலே சொல்லுவோம் இப்போ.
சரி, வணக்கம்.
Tamils and Tamilagam in Chinese Eyes என்று ஒரு கட்டுரை எழுதி மிக பிரபலமாக அது வெளியாகி இருக்கிறது. அந்த கட்டுரையிலே நீங்கள் மிக ஆழமான தரவுகள் பலவற்றை பதிந்திருக்கிறீர்கள். தமிழர்களுக்கும் சீனாவுக்குமான உறவு என்ன?
சீன தமிழ் நட்புறவு அல்லது பரிமாற்ற வரலாறு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியுள்ளது. ஏன்னா நான் சீனாவில் உள்ள சில பதிவுகளை தேடும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த வரலாறு மிகவும் நீண்ட காலமாக நீடியுள்ளது. அது என்னுடைய எதிர்ப்பை தாண்டியுள்ளது. தொடக்கத்திலே அது வர்த்தகம் அல்லது புத்தகம், இந்த இரண்டும் சீன தமிழ் தொடர்பில் மிகவும் முக்கியமான 2 பகுதிகளாகும். அதற்கு பிறகு ஒரு சுமார் 9 அல்லது 10 நூற்றாண்டில் பௌத்த மதம் இந்தியாவிலே அவ்வளவு பாப்புலராய் இருக்காது. ஆனா சீனாவில் தொடர்ந்து மிகவும் முக்கியமான மன நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதனாலே அதற்கு பிறகு சீனாவில் பௌத்த மதத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் தொடர்ந்து இந்தியாவின் பௌத்த மதத்தின் செல்வாக்கில் வாழ்ந்து வருகிறார்கள்.
வர்த்தகம் புத்தகம் பௌத்தம் என்று வந்துவிட்டது அப்படியா?
ஆமாம். துவக்கத்திலே 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் வர்த்தக பொருட்கள் எல்லாம் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய வர்த்தக பொருட்கள் தான். உதாரணமாக பௌத்த மதத்தை கும்பிடும் பொழுது பயன்படுத்த வேண்டிய சில சாமான்களை சீனாவில் தயாரிக்க முடியாது. சாம்பிராணி கூட அது மாதிரி இந்தியாவில் இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டது. பிறகு 10ஆம் நூற்றாண்டு சோழ நாடு இந்து பெருங்கடலின் மாபெரும் நாடாக மாறியுள்ளது. அப்பொழுது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் 12ஆம் நூற்றாண்டில் சோழ சீன தொடர்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது கடல் வழியாக. என 10ஆம் நூற்றாண்டின் போது மத்திய ஆசிய அரசியல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்பொழுது முந்தைய பாரம்பரிய வழி அவ்வளவு செழிப்பாக இல்லை. அப்புறம் கடல் வழி வர்த்தகம் மென்மேலும் செழிப்பாக மாறியுள்ளது. அதனாலே 13ஆம் நூற்றாண்டு வரை சீனாவின் தென்கிழக்கு பகுதியில் ஷென்ஜோ என்ற துறைமுகம் கிழக்கு உலகத்தில் மிக பெரிய துறைமுகமாக மாறியுள்ளது. அது மார்க்கோபோலோவின் பதிவில் எழுதப்பட்டது. அங்கேதான் தமிழ் சீன 2 மொழிகளையும் செதுக்கப்பட்ட ஒரு சில சிற்பங்கள் கண்டறியப்பட்டது. அது நிறைய தமிழர்களால் அறிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று நம்புகிறேன்.
அந்த செஞ்சோ என்ற துறைமுகத்திலிருந்து ஒரு துறவி காஞ்சிபுரம் வரை சென்றிருக்கிறார்
என்று. மிகவும் புகழ்பெற்ற சீன துறவிதான். அவங்க தாங் டைனஸ்டியில் இந்தியாவுக்கு போனாங்க. அந்த காஞ்சிபுரத்துக்கு போனாரு. அப்பொழுது ஏதாவது தனி நபர் பரிமாற்றம் பற்றி பதிவு கிடைக்க முடியாது. ஆனால் காஞ்சிபுரம் பற்றிய 2 பதிவுகளை கண்டுபிடித்தேன். ஒன்று வந்து அப்போதைய தெற்கு இந்தியா சீனாவுக்கு ஒரு தூதரை அனுப்பியது. இன்னொன்று என்னுடைய பொதுவான ஒரு இம்ப்ரெஷன் வந்து சீனா வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தில் தமிழகம் மிக அருமையான இடம், ஒரு சொல்லிப்பான நாடு. காலநிலை கொஞ்சம் வெப்பமாக இருந்தது. குறிப்பாக ஷென்ஜா இதை பதிவு செய்தாரு. ஏன்னா ஷென்ஜா சீனாவின் சாங்ஆன் அல்லது வடக்கு சீனாவில் இருந்து இந்தியாவுக்கு போனாரு. அதனாலே அவர் காஞ்சிபுரத்துக்கு சென்று அடைந்த பிறகுதான் எழுதினார். அங்குள்ள வானநிலை ரொம்ப வெப்பமாக இருந்தது. அந்த மக்கள் துணிச்சல் மிக்கவர். And staunch with moral integrity. And they're deep in writing is நிறைய கற்றுக்கொண்ட மிகவும் அறிவு மிக்கவர். தமிழர்கள் அறிவு மிக்கவர் என்று அவர் எழுதினார். அவர்களுடைய மொழி மத்திய இந்தியாவுடன் ஒப்பிடும் போது மிகவும் வித்தியாசமாக உள்ளது என்று ஷென்ஜா தனது பதிவில் எழுதினார். இன்னொரு விஷயம் என்னுடைய கருத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சீனாவின் டைபிங் இம்பீரியல் என்சைக்ளோபீடியா, அதாவது ஒரு 10ஆம் நூற்றாண்டின் வரலாற்று பதிவில் எழுதியது தமிழகம் அல்லது ஹுவாங்ஷிகுவோ, பொதுவாக அது காஞ்சிபுரம் பகுதி. அந்த பகுதி நிறைய முத்துகள் இருக்கின்றன. பாரம்பரிய லைக் சங்கம் ஓ சிலப்பதிகாரம் இந்த பாரம்பரிய தமிழ் இலக்கியங்களில் தமிழகம் பற்றிய வர்ணத்தை ஏற்கின்றது என்று நம்புகிறேன். I think it goes with the literature that Tamil land was depicted in the வரலாற்று பதிவில் தமிழகத்திலிருந்து சீனாவுக்கு கொண்டு வரப்பட்ட மிகவும் அழகான பெரிய முத்து சீன இலக்கியங்களில் வர்ணிக்கப்பட்டது.
அதை தொடர்ந்து நீங்கள் தமிழகத்தில் ஜோன் ஷாங் உடைய பதிவுகளை பற்றி எழுதியிருக்கிறீர்கள். சோழ பரம்பரை
அது சுங் டைனஸ்டி 12 நூற்றாண்டு. அது சுங் வம்சம் பொருளாதாரம் மிகவும் வளர்ந்துள்ள ஒரு வம்சமாகும். அதனாலே அந்த சுங் அரசு வரலாற்று பதிவுக்கு அதிகமான முக்கியத்துவம் அளித்து வருகிறது. எனவே அப்போதைய வரலாற்று பதிவுகள் மிக அதிகமாக உள்ளது. ஷூனியன் என்பது சீன மொழி இலக்கியத்தில் சோழ நாட்டின் பெயர் தான். ஷூனியன் அந்த விருந்து பழக்கம் கல்யாணம் எல்லாம் நிறைய தகவல்கள் அடங்குகின்றன. மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து ராஜராஜ சோழன் சீனாவின் சுங் வம்சத்தின் அரசனுக்கு எழுதிய ஒரு கடிதம் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அது உண்மையா போலியா எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கடிதம் ராஜராஜ சோழன் ஹி வாஸ் ரைட்டிங் இன் அ வெரி ஹம்பிள் டோன், யூ நோ லைக் ஓகே ஐ அம் சச் எ ரிமோட் அண்ட் நாட் தட் டெவலப்ட் கண்ட்ரி அண்ட் ஐ ரியலி அட்மயர் யுவர் ரெபியூட்டேஷன் ஆஃப் சுங் டைனஸ்டி சம்திங் லைக் தட், விச் ஐ திங்க் இட்ஸ் த சைனீஸ் ஹிஸ்டோரியன்ஸ் ஹேஸ் இன்டென்ஷனலி ரைட்டிங் இன் தட் வே பிகாஸ் ஹி த ஒன் காலிங் ஹிம் ராஜராஜ த கிங் ஆஃப் த கிங்ஸ். I don't think that's the possible way he talks to a Chinese emperor.
இந்த கடிதத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய கட்டுரையிலே குறிப்பிடவில்லை இல்லையா ஐஸ்வரி?
It's not included in the article.
அது வந்து சீன அரசனை அப்பீஸ் பண்றதுக்கு அல்லது அவரை மகிழ்விப்பதற்காக அவர் அப்படி எழுதியிருப்பாரோ?
Yes. At that time, all these historians recorded under the order of the kings. So China is the center of the universe. We have this kind of mentality recording the history. That's why I doubt if this letter was really written by Rajaraja Soren to him.
மனிதன் அப்படித்தான் யோசிக்கிறான். என்னை சுற்றித்தான் என்னுடைய உலகம் இருக்கு.
ஆமா.
அது தவிர நீங்கள்
குறிப்பாக சீன அரசர்கள்
தமிழரசர்களும் அப்படித்தான். ஆமா.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் சீனாவின் பெய்ஜிங் நகரில் அமைந்துள்ள பெய்ஜிங் ஃபாரின் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி என்ற பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக கடமையாற்றும் ஈஸ்வரி என்று தமிழில் தனக்கொரு பெயரை சூட்டிக்கொண்ட ஜோ சிங்.
அது தவிர மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக ஒரு திருமணம் எப்படி நடக்கிறது என்பதை அழகாக விவரித்திருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்களேன்.
சரி, அந்த கல்யாணம் செய்யும் முன்பு மாப்பிள்ளையின் குடும்பம் மணமகளுடைய குடும்பத்துக்கு போக வேண்டும். தங்கம் மற்றும் வெள்ளி வளையல்கள் கொண்டு வர வேண்டும். 2 நாட்களுக்கு பிறகு இந்த மணமகளின் குடும்பம் இந்த மாப்பிள்ளையின் குடும்பத்துக்கு போய் எஸ் ஆர் நோ பதில் சொல்ல வேண்டும். போகும்பொழுது இந்த மணமகளின் குடும்பம் நிறைய டொமஸ்டிக் அனிமல் வீட்டு விலங்குகள் சாதனம் எல்லாம் கொண்டு வர வேண்டும்.
என்ன மாதிரியான விலங்குகள்? கோழி, ரூஸ்டர், சிக்கன்?
விரிவாக சொல்லவில்லை. Just right as yes, domestic animals. இதே தவிர மணமகளின் குடும்பம் மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கம் அல்லது வெள்ளி வளையல் கொடுக்க வேண்டும். சிறந்த தரத்தில் உள்ள துணிகள் கொடுக்க வேண்டும். இந்த மாப்பிள்ளை திருமணத்தை மறுத்தால் அவர் ஒன்றும் திரும்பி கொடுக்க வேண்டாம். ஆனால் இந்த மணமகள் குடும்பம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மாப்பிள்ளை கொடுத்த எல்லா சாமங்களின் 2 மடங்கு பொருட்களை திரும்பி கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த சுங் வம்சத்தின் வரலாற்றில் பதிவு செய்யப்பட இந்த சோழ நாட்டின் கல்யாணம் நடையோட பாவனைகள்.
இப்படியான பழக்கம் சீனாவில் இருக்கிறதா?
நோ, இல்லை இல்லை. இப்பொழுது சுங் வம்சத்தின் திருமணம் நாடியுடைய பாவனை எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியவில்லை. ஆனால் பொதுவாக நோ, இல்லை.
இது தவிர மொழி பற்றி தமிழ் மற்றும் சீனா பற்றியும் குறிப்பிட்டிருக்கீர்கள்.
அந்த சீனாவின் சற்று முன் நான் குறிப்பிட்ட அந்த துறைமுகம் சென்ஜோ, அதே இடத்தில் தான் இந்த தமிழ் சீன கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. நிறைய இருக்கு நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ தரைக்கு கீழே புதையப்பட்டன. அதனாலே இதுவரை பைலிங்கோ இன்ஸ்கிரிப்ஷன் இரண்டு மொழிகளையும் அதே கல்வெட்டில் அடங்கும் இத்தகைய கற்கள் மூன்று மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் என்னுடைய கருத்து வந்து 13ஆம் நூற்றாண்டில் நிறைய தமிழ் வணிகர்கள் இங்கு வாழ்ந்தனர், இந்து கோவில் கட்டியமைக்க செய்தனர். இத்தகைய பைலிங்கோ கல்வெட்டு கண்டிப்பாக மேலும் அதிகமாக நிலவுகின்றது. ஆனால் பிரச்சனை வந்து இப்போ தரைக்கு மேலே ஒரு பெரிய நகரம் கட்டியமைக்கப்பட்டது. அதனால எதிர்காலத்தில் கண்டிப்பாக மேம்மேலும் அதிகமான இத்தகைய வரலாற்று கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்படும் என்று நம்புகிறேன்.
அதுல ஒரு சின்ன குழப்பம், நீங்க வந்து இந்து ஆலயங்கள் என்று சொன்னீர்கள், ஆனா பௌத்த மதம் இல்லையா சீனாவிற்கு?
ஆமா, தமிழிலும் சீன மொழியிலும் எழுதப்பட்டது. ஆனா சீன மொழி அந்த பகுதி பௌத்த மதத்துடன் தொடர்புடையது. ஆனால் இத்தகைய தமிழ் கல்வெட்டு சீனாவில் வாழ்ந்த தமிழ் வணிகர்களால் கட்டி அமைக்கப்பட்டது. அதனால அந்த தமிழ் கல்வெட்டு பகுதி சிவபெருமானுக்கு கும்பிடும் சில அம்சங்களை பதிவு செய்யப்பட்டது. So it's a Tamil part was worshipping Shiva, but the Chinese part was something relating to Buddhism. ஆனால் இப்போ இந்த proof ரொம்ப குறைவு, 2-3 மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
அது தவிர இலங்கைக்கு
என்னுடைய கருத்தில் செங்ஹு என்பவர் உலக வரலாற்றில் மிக புகழ் பெற்றவர். அவர் இந்து பெருங்கடலில் 7 தடவைகளை வணிக பயணம் மேற்கொண்டார். 1405 முதல் 1433 வரை அவருடைய தலைப்பில் சீனாவின் ஒரு கப்பல் அணி இந்து பெருங்கடலில் 7 முறைகளாக பயணம் மேற்கொண்டுள்ளது. அவர் இலங்கை 3 அல்லது 4 தடவை சென்று அடைந்தார். அப்பொழுது சில பௌத்த மதத்துடன் தொடர்புடைய பொருட்களை நன்கொடை செய்தார் இலங்கையில். அப்புறம் 1911 இலங்கையில் கண்டறியப்பட ஒரு பெரிய தமிழ் கல்வெட்டு, இட்ஸ் நாட் தமிழ் கல்வெட்டு, சீனம் பர்ஷியன் தமிழ் 3 மொழிகளினால் எழுதப்பட ஒரு கல்வெட்டு கண்டறியப்பட்டது. ஆனால் 3 மொழிகளும் ஒரே அம்சங்களை பதிவு செய்தது. அது வந்து இந்த செங்ஹு மற்றும் அவருடைய கப்பல் அணி என்னென்ன பௌத்த மத பொருட்களை நன்கொடை செய்துள்ளது. அதுதான் இந்த இந்த இலங்கை கல்வெட்டு
சொல்கிறது. இப்ப உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க பெய்ஜிங் பல்கலைக்கழகத்திலே தமிழ்
கூடத்திலே ஃபாரின் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி
அதிலே தமிழ் பிரிவில் நீங்க பேராசிரியரா இருக்கீங்க இல்லையா?
ஆமா, தமிழ் சொல்லிக் கொடுக்கிறேன்.
சரி, நீங்க தமிழ் எங்கே கற்றுக்கொண்டீர்கள்?
பெய்ஜிங்கில் 4 ஆண்டுகளாக தமிழ் படித்தேன். பிறகு பாண்டிச்சேரியிலே 6 மாசம் படித்தேன். ஆனால் சைனாவில எழுத்து தமிழ் மட்டும் படித்தேன், பேச்சு தமிழ் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போய் அங்கு 6 மாசம் பேச்சு தமிழ் படித்தேன்.
6 மாசம் படித்து இவ்வளவு அழகாக பேசுகிறீர்கள்?
ஓ நோ, இல்லை, நிறைய மறந்துட்டேன். சீனாவில் தமிழ் பேசும் வாய்ப்பு ஒன்றும் இல்லை, பயிற்சி பண்ணும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால நிறைய சரவோ.
மிக்க நன்றி ஈஸ்வரி. நீங்கள் தமிழையும் சீனாவையும் தொடர்பு படுத்துகின்ற ஆராய்ச்சியை தொடரும் இருக்கிறீர்களா உங்களது?
கண்டிப்பாக, குறிப்பாக சிங் வம்சம் கொலோனியல் பீரியட் சீன தமிழ் பரிமாற்றம் பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்வேன். ஏன்னா இப்பொழுது சீனாவில் யாரும் இதை செய்யவில்லை. கண்டிப்பாக என்னுடைய எதிர்கால ஆராய்ச்சி இலக்கு வந்து இந்த பரிமாற்றம் வரலாறு தான். எந்த குறிப்பிட்ட காலகட்டம் இதுவரை இன்னும் முடிவு செய்யவில்லை. That's definitely will continue my research on this field.
SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் உங்களது ஆராய்ச்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறுகிறோம். உங்களது நேரத்திற்கு மிக்க நன்றி. உங்களது செயற்பாடு மெச்சக்குரியது. நீங்கள் தொடர்ந்தும் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். உங்கள்
மிக்க நன்றி.
நீங்கள் கண்டுபிடிப்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.
ஓகே, சாரி சாரி, கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வேன். மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.